பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தன் பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அம்மனை ஒருமைப்பாட்டு உரிமை கொண்ட சகோதர சகோதரிகளே வள்ளுவரும் வள்ளலாரும் என்கின்ற தலைப்பிலே ஒரு சொற்பொழிவு செய்ய வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட இருக்கின்றார்கள். ஒரு விதத்திலே தமிழர்களாக பிறந்த நாம் பாக்கியம் செய்தவர்கள்தான். எவ்வாறு என்றால், உலகிலே பேரறிவாளர்கள் வாளறிவு நிலையை அடைந்தவர்கள் என்று என்னால் கணிக்கப்பட்டவர்கள் இரண்டு பேர்தான், வள்ளுவரும் வள்ளலாரும் தான். இவர்களுக்கு மேல் அறிவு படைத்த வேறு மனிதர்கள் எவ்வளவு பேர் உண்டு, ஆனால் இவர்களுக்கு இணையாக 10வது அறிவு நிலை என்று சொல்லப்படுகின்ற வாளறிவு நிலையை அடைந்தவர்கள் நான் இங்கேயும் பார்க்கவில்லை. இருக்கலாம், என்னுடைய அறிவு கேட்டல. ஆக இந்த இரண்டு பேர்களும் வள்ளுவரும் வள்ளலாரும் நம்ம தமிழ் மொழியிலேயே இயற்றிய திருக்குறளும் திருவருட்பாவும் நம்முடைய மொழியிலேயே தாய்மொழியிலேயே நமக்கு கிடைத்திருக்கின்றது. அதை நாம் நேரடியாக நாம் படிப்பதற்கு கொடுத்து வைத்திருக்கின்றோம் என்றால் இதைவிட பெரிய பாக்கியம் என்ன இருக்கின்றது? தமிழில் நான் படித்ததை விட ஆங்கிலத்தில் படித்தது அதிகம். ஆனால் அந்த ஆங்கில மொழி இன்றைய வரை எத்தனையோ பேசியாச்சு, ஆயிரக்கணக்கான மணி நேரம் மேடையில் பொதுவில் எல்லாம் பேசியாச்சு. ஆனாலும் அந்த மொழி அந்நியமாகத்தான் இருக்கின்றது, தமிழ் மொழியை போல் நமக்கு இயல்பாக வரவில்லை. நினைப்பதற்கு முன் பேச முடிகின்றது. அந்த மொழியில இருக்கின்ற எல்லா ஆழமான கருத்துக்களையும் அந்த தாய் நமக்கு ஊட்டுகின்றாள். அவளுடைய ஞானப்பாலை கொடுப்பதை போல் தமிழில் இருக்கின்ற சொற்களினுடைய பொருள்களை எல்லாம் அள்ளி அள்ளி ஊட்டுகின்றாள். ஏன், அது தாய், அவ்வளவுதான். நம்ம குழந்தைக்கு பசி எடுக்கின்ற பொழுதே தாய்க்கு மாறுவிலே பால் ஊறுமா, வேறொரு தாய்க்கு ஊறுமா? ஊராது. அதே போல நமக்கு தமிழ் மொழியானது படிக்க 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 அன்றாடம் அதற்கு பொருள் ஊறிக்கொண்டே இருக்கின்றது. வள்ளல் பெருமான் தான் சொன்னார், வேறு யாரும் உலகத்தில் சொல்லல. பதின்மார் உரை எழுதியிருக்கின்றாங்க, பரிமையலகர் மணக்குடவர், இது மாதிரி ஒரு 10 பேர் உரை எழுதியிருக்கின்றார்கள் திருக்குறளுக்கு. ஆனால் யாரும் பார்க்கல. ஏன், அவரெல்லாம் வெறும் வெத்து புலவர்கள். அவர்களுக்கு யாப் இலக்கணம் தெரியும், அகராதி தெரியும், மேம்போக்கா ஓமைகள் உருவகங்கள் இதெல்லாம் தெரியும், ஆனால் ஞானம் கிடையாது. வள்ளல் பெருமான் வள்ளுவருக்கு இணையான ஒரு ஞானத்தோடு பிறந்தார். அதனால் என்ன சொன்னார், தேவர் குறளில் முதல் அதிகாரத்தில் சாகா கல்வியை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது, தக்க ஆசிரியரை வைத்து தெரிந்து கொள்க. உரைநடையில வருது. இந்த செய்தியை நான் சுமார் 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு படித்தேன். படித்தவுடனே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயன் என்பல் வாழறியோ நற்றால் தொழாரணி, இதெல்லாம் நமக்கு தெரியுது. இதுல எங்க சாகா கல்வி இருக்குது? வள்ளலார் சொல்றாரு, எங்க இருக்குது எனக்கு தெரியல. சின்ன பையன், இளைஞன், நான் சென்று என்னுடைய தமிழாசிரியர்களை கேட்டேன், எங்களுடைய கல்லூரி பேராசிரியர்களை கேட்டேன், பெரும் பெரும் அறிஞர்களை எல்லாம் கேட்டேன், சன்மார்க்க அறிஞர்களை கேட்டேன், யாருக்கும் தெரியல. அப்பொழுது ஒருவர் சொன்னார், அப்பா அவர் வந்து ஞான குழந்தை, இறைவனால் அனுப்பப்பட்டவர், அவருக்கு தெரியும், எங்களுக்கு என்ன தெரியும், இதையே நேரத்தை வீண் பண்ற, அவரா வந்து சொல்லிக் கொடுத்தால் ஒழிய இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியாது என்று ஒரு பேராசிரியர் சொன்னார். சரி, இதை தெரிந்து கொள்ளாமல் எப்படி நாம் இருப்பது, என்னதான் செய்யறது? அவர் சொல்லிட்டார், வள்ளலாரே வந்து சொல்லி கொடுத்தாதான் நீ தெரிஞ்சுக்க முடியும், இல்லைன்னா தெரிஞ்சுக்க முடியாது. சரி, நம்ம வள்ளலாரையே கேட்போம். தினசரி வள்ளலாரனுடைய பாதங்களை பிடித்துக் கொண்டு, எங்க சபையில ஒரு சிலை இருக்குது, ஒரு போட்டோ இருக்குது, வள்ளலாரை குருமதியில நினைச்சுக்கிட்டு அவருடைய திருப்பாதங்களை கையில பிடிச்சுக்கிட்டு அழுவது. பெருமானே எனக்கு இதற்கு விளக்கம் சொல்லி கொடுங்க, இங்க எங்க சாகா கல்வி இருக்குது? ஒரு பரிமையலகனுக்கே தெரியலன்னா எனக்கு என்ன தெரிய போகுது? அவன் வேதாந்தத்திலே பெரிய மேதை, சாங்கியத்தில் பெரிய மேதை, தத்துவ மேதை, அவனுக்கே தெரியல, எனக்கு என்ன தெரிய போகுது? கடந்த 30-40 ஆண்டுகளாக அழுது அழுது அழுது, என்னதான் இதுக்கு தீர்வு, என்னதான் இதுக்கு அர்த்தம் என்கின்ற பொழுது மெது மெதுவாக உள்ளே சிறிது சிறிதாக வெளிச்சம் தோன்றியது. வெளிச்சம் தோன்றி ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு 10 பாடல்களுக்கும் உரை எழுதினேன். சாகா கல்வி உரை, சுத்த சன்மார்க்க உரை, இதுதான் பெருமான் குறிப்பிடுகின்றார் என்று எனக்கு ஒரு தெளிவு வந்தது. அதை தமிழில எழுதின, தமிழில எழுதின உடனே என்னுடைய நண்பர் ஒருவர் ஆடிட்டர், அவர் சொன்னார், ஐயா தமிழ்ல எழுதி என்ன ஆக போகுது, யார் படிக்க போறா, உலகத்தினுடைய பார்வைக்கு இது போய் சேராது, தமிழ்ல இருக்கட்டும் ஆங்கிலத்தில் எழுதுங்க. அப்பொழுதாவது வள்ளுவரனுடைய பெருமையும், அந்த வள்ளுவனை புரிந்து கொள்வதற்கு இந்த உலகத்திலே ஒரே ஒரு மனிதர் தான் இருந்தார், அவர் வள்ளலார், அவருக்குத்தான் வள்ளுவம் புரிந்தது, மற்றவர்களுக்கு புரியவில்லை என்கின்ற செய்தி உலகத்துக்கு போய் எட்டும், நீங்க ஆங்கிலத்தில் எழுதுங்க என்று சொன்னார். பிறகு ஆங்கிலத்திலே எழுதினேன். 15 ஆண்டுகளாக அது கிணற்றில் போட்ட கல்லாக சேலத்திலே என்னுடைய பெட்டியிலேயே கடந்தது. இப்பொழுது மலேசியாவிலிருந்து ஒரு சன்மார்க்க அன்பர் வந்தார், ஐயா இதை நான் அச்சு போடுகின்றேன் என்று அழைத்து கொண்டு வந்து இப்பதான் அச்சுக்கு கொடுத்துட்டு வர்றேன், இன்னொரு 3 நாள்ல வரும். அநேகமா நான் 20ஆம் தேதி 21ஆம் தேதி ஊருக்கு போவதற்கு முன்னால் முடிந்தால் இந்த மலேசிய நாட்டிலே அதை வெளியீட்டு விழா செய்துவிட்டு போகலாம் என்று கருதி கொண்டிருக்கின்றேன். திருக்குறள் எ ஸ்பிரிச்சுவல் கமெண்ட்ரி ஆர் டெத்லெஸ் பாடி டெத்லெஸ் கான்சியஸ்னஸ். டெத்லெஸ் கான்சியஸ்னஸ் என்றால் முக்தி நிலை, டெத்லெஸ் பாடி என்றால் சித்தி நிலை. அதை கடந்து வள்ளல் பெருமான் எங்க போகின்றார், அருட்பெருஞ்சோதி நிலை, முக்தி சித்தி டிவினிட்டி. முக்தியை பற்றியும் சித்தியை பற்றியும் உலகத்திலே பல்வேறு ஞானிகள் பேசியிருக்கின்றார்கள், சமயாச்சாரியார்கள் பேசியிருக்கின்றார்கள். ஆனால் டிவினிட்டி என்கின்ற இறைநிலையை பற்றி மனிதன் அங்கே போக முடியும் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்று எவ்வாறாவது இந்த வேதாந்தத்திலும் சொல்லப்படவில்லை. அந்த நிலைகளை எல்லாம் வள்ளல் பெருமான் பதி என்கின்ற பதியறிவை பற்றி, வாளறிவை பற்றி மிக தெளிவாக எடுத்து கூறி நமக்கு அந்த பயிற்சிகளை எல்லாம் அவர் அருட்பாவிலே நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆக வள்ளுவரை புரிந்து கொண்டவர் வள்ளலார் தான். இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும் என்றால், வள்ளுவன் தன்னை உலகினக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதி சொல்வார். திருக்குறள் என்கின்ற வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டது, வள்ளுவன் தன்னை உலகினக்கே தந்து, இந்த உலகில் இருக்கின்ற மாந்தர்கள் அனைவருக்குமே பொதுவான வேதம், ரிக் யஜூர் சாமம் அதர்வணம். இது யாருக்கு வேதம், இந்துக்களுக்கு. சைவாகமங்கள் 28 சைவாகமங்கள், காமிகம் வாதளம் விந்தம் இதெல்லாம் யாருக்கு, சைவர்களுக்கு வேதம். அதே மாதிரி பாஞ்சராத்திரம் வைகானசம் இந்த ரெண்டு யாருக்கு வேதம், நம்முடைய சொத்துங்கய்யா, வைணவர்களுக்கு வேதம் தெரியாது, எல்லாம் மறந்து போச்சு, நமக்கு அந்த பயிற்சியே இல்லை. வைணவர்களுக்கே பயிற்சி இல்லை, சைவர்களுக்கே பயிற்சி இல்லை. கோடிக்கணக்கான பாடல்கள் சைவர்களுக்கு இருந்தது, 28 மேஜர் ஆகமங்கள், 205 உபாகமங்கள், கோடிக்கணக்கான பாடல்கள் வள்ளலார் 1000 இடத்துல குறிப்பிடுகின்றார். எல்லாவற்றையும் விழுந்து விட்டோம், நிறைய நெத்தி நிறைய பட்டை அடிச்சுக்குவாரு, உடம்பு போற கொட்டை கட்டிக்குவாரு, என்னையா அவனுடைய வேதம்னா தெரியாது, இவ்வளவுதான். நமக்கு அறிவை பற்றிய கவலையே கிடையாது, நம்முடைய சொத்து எது என்று நமக்கு தெரியாது. நான் ஒரு 30 ஆண்டுகளாக தேடி அலைந்தேன், இந்த ஆகமங்களை எல்லாம் சைவத்தினுடைய சொத்து, மீண்டும் இதை பதிப்பிக்க வேண்டும் என்று அலைந்தேன். தனி மனிதனாக என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சரி, ஒரு சில ஆகமங்களை என்னால் சேர்க்க முடிந்தது. பாண்டிச்சேரியில இண்டாலஜிக்கல் சொசைட்டி என்று வைத்து பாண்டி பிரெஞ்சு சர்க்கார் பிரெஞ்சு கவர்மெண்ட் அவங்க அங்கே பாண்டிச்சேரி இண்டாலஜிக்கல் சொசைட்டி வச்சு கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து ஏடுகளை ஓலைச்சுவடிகள் எல்லாம் பொறுக்கி கொண்டு வந்து அந்த ஆகமங்களை பதிப்பித்து அவருடைய பிரெஞ்சு மொழியிலே மொழிபெயர்த்து எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். சைவர்களாகிய நமக்கு ஒண்ணுமே தெரியாது, இப்படி ஒரு சொத்து இருக்கிறதே நமக்கு தெரியாது. உமாபதி சிவாச்சாரியார் என்பவர் ஒரு வண்டி நிறைய அந்த ஆகமங்களை வச்சுக்கிட்டு கடைசியா இருக்கிற ஒரே ஒரு பிரதி இதுதான், இந்த ஓலைச்சுவடிகள் போனால் நமக்கு ஆகமங்கள் பூராவும் போய்விடும் சொல்லி ஒரு வண்டியில இவர் உட்காந்துக்குவார், பக்கத்து வண்டியில கூடவே கூட்டிட்டு போவார் உமாபதி சிவாச்சாரியார். அந்த வண்டியில இருக்கின்ற ஓலைச்சுவடிகளும் போனது எல்லாம் போச்சு. இப்படி நம்முடைய சொத்துக்கள் எது என்று நமக்கு தெரியாது, அப்படி போயிட்டே இருக்கும். அதுவும் ஆடி 18 வந்தா எனக்கு தூக்கமே வராது. எங்க மேட்டூர்ல காவிரி ஆத்துல போய் பாருங்க, எல்லாம் ஓலைச்சுவடிகளா போகும். நம்முடைய மக்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கை வந்ததுன்னு எனக்கு தெரியாது. இது கேட்டா அனல்வாதம் புனல்வாதமா, அந்த ஓலைச்சுவடி எதிர்த்துக்கிட்டு போகணுமா ஆத்துல, அப்பதான் வீட்டுக்கு நல்லதான் இல்லைன்னா ஆகாதான், இப்படி ஒரு முட்டால் தான் எங்கேயாவது உண்டா, எந்த ஓலைச்சுவடியா எதிர்த்துக்கிட்டு போவோம், இதுக்கு புனல்வாதம்னு பேரு. அப்புறம் நெருப்புல போடுறதான், நெருப்புல போட்டா எரிய கூடாதான், ஓலை எரியாம இருக்குமா, என்ன எவ்வளவு ஒரு, யாரோ அதி மேதாவி ஒருத்தன் தந்திரசாலி ஒருத்தன் செஞ்சு நம்முடைய மொழியில் இருக்கிற எல்லா நூல்களையும் ஒழிச்சாச்சு. இனி ஏதோ எஞ்சி இருக்கிறது இந்த திருக்குறளும் இந்த திருவருப்பாவும் தான், இது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆக நம்முடைய மக்களுக்கு நம்முடைய அறிவு செல்வங்கள் தான் நம்முடைய மூதாதையர்கள் விட்டு சென்ற முழுமையான சொத்து, தெரியலையே. ஆல்பர்ட் ஸ்வைசர் என்பவர் ஜெர்மானியர் ஒரு டாக்டர், ஜீவகாருண்யம் உள்ளவர். அவர் ஆப்பிரிக்காவிலே இருக்கின்ற அந்த கருப்பு இன மக்கள் அவர்களுடைய பஞ்சம் பசி இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய இலவசமாக அவர்களுக்கு நான் நோயை நீக்குகின்ற சேவையை செய்கின்றேன்னு சவுத் ஆப்பிரிக்காவில் போய் உட்கார்ந்துகிட்டாங்க. அந்த டாக்டர் பெரிய மேதை, இசையில பெரிய மேதை, தத்துவத்தில் பெரிய மேதை, நோபல் பரிசு வாங்கியவர். அவர் ஒரு புதிதாக ஒரு கொள்கையை கண்டுபிடிக்கின்றார், ரெவரன்ஸ் ஃபார் லைஃப். ரெவரன்ஸ்னா மரியாதை, மதிப்பு. லைஃப்னா உயிர், எல்லா உயிர்களையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் அவருடைய பிலாசபி. இதுக்கு அவருக்கு நோபல் பரிசு. இது யார் சொல்லி கொடுக்கிறாருங்க? வள்ளலாருடைய ஜீவகாருண்யம் தான், வள்ளுவனுடைய ஒப்புரவு தான். வள்ளுவன் என்ன சொல்லுகின்றான் ஒப்புரவுல? ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். நடமாடிக்கொண்டிருக்கின்றாய் பிணமாக, ஏன் நீ பிற உயிர்களை உன்னுடைய சகோதர சகோதரியாக நீ கருதவில்லை, நான் உயர்ந்தவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய். நீ உயர்ந்தவன் என்று வேதம் பாராட்டுகின்ற வினாடி நீ உயிருடனே இல்லை, நீ ஏற்கனவே செத்துட்ட. வள்ளுவனுக்கு கோபமே வராது. வெகுலாமின் அதிகாரம் எழுதுற வள்ளுவன் என்ன சொல்றான், கோபிச்சுக்கிட்டு என்ன சொல்றான், பிற உயிர்களை நீ மதிக்கவில்லை என்றால், வேதம் பாராட்டுகின்றாய் என்றால் என்ன பொருள், நீ உயிருடனே இல்லை, இப்பொழுதே நடமாடும் பிணமாக இருக்கின்றாய், இதுதான் வேதம் பாராட்டக்கூடாதுன்னு சொல்வார். ஏன் வேதம் பாராட்டினால் பிற உயிர்களை விட நான் உயர்ந்தவன்? ஏதோ ஒரு காரணம், நான் வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறேன், படிச்சிருக்கிறேன், பதவியில் இருக்கிறேன், பட்டத்தில் இருக்கிறேன், ஏதோ ஒரு காரணம் நான் உயர்ந்தவன் என்று நீ வேதம் பாராட்டினால், யார் வேதம் பாராட்டுகின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்துக்குள் இறைவன் வரமாட்டான். அருட்பாவல் வள்ளலார் சொல்றார், வேதம் பாராட்டுவார் உள்ளத்தில் புகுதாதானை சொல்றார். இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் வரமாட்டான். மத்த தெய்வங்கள் வருமா என்னவா எனக்கு தெரியாது. அருட்பெருஞ்சோதி, அருட்பெரும் சிவமானது, சாமி வாங்க, அருட்பெருஞ்சோதியானது, அந்த அருட் சிவமானது என்னாகும், வேதம் பாராட்டினால் நம்முடைய உள்ளத்திற்குள் வந்து உட்காராது, உள்ளறிய வராது, கதவே தட்டாது. அதனால வள்ளுவர் சின்ன சொல்றார், ஒப்புரவு அதிகாரத்துல, ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். எல்லா உயிர்களும் ஒத்ததுன்னா சமமானது என்று சொல்லுகின்றவனே உயிரோடு இருக்கின்றான், வேதம் பார்க்கின்றவன் உயிருடனே இல்லை, செத்தாருள் வைக்கப்படும் சாபம் கொடுக்கிறார். அததான் வள்ளல் பெருமான், வேதம் பாராட்டக்கூடாது, வேதம் பாராட்டவில்லை என்றால்தான் உனக்கு ஜீவகாருண்யம் வரும், ஜீவகாருண்யம் வந்தால்தான் நீ அருள்நிலைக்கு செல்வாய், அருள்நிலைக்கு சென்றால்தான் இறைவன் உன்னுடைய வீட்டு கதவை தட்டுவான், உனக்கு உள்ளே வந்து அமர்ந்து கொள்வான். இவ்வளவும் எப்ப நடக்கும், வேதம் பாராட்டக்கூடாது இல்லைங்களா. ஆக வள்ளுவர் என்ன சொன்னார் அதற்கு விளக்கம் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வள்ளலார் தான் சொல்லுவார். அருட்பாவை தான் படிக்கும், அருட்பாவை படிக்காதவர்களுக்கு திருக்குறள் புரியவே புரியாது. இது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டது. அருட்பா மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு திருவாசகம் புரிய வேண்டுமா அருட்பாவை படிங்க, ராமலிங்க சாமி தான் சாவி கொடுப்பாங்க. மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, இதுக்கு என்ன அர்த்தம், 1000 உரை எழுதி வச்சிருக்கேன் திருவாசகத்துக்கு மட்டும், எங்கிட்ட 100 உரை இருக்கு. யார் என்ன சொன்னாங்க, வள்ளல் பெருமான் தான் சொல்லுகின்றார். மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, இறைவனை பார்த்து மாணிக்க வாசகர் சொல்லுகின்றார். இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க, ஜோதி ஜோதி மலர், அந்த மலர் மலர்ந்தால் இன்னொரு ஜோதி மலர், அந்த மலர் மலர்ந்தால் இறைவன். நல்ல கவனிங்க, மலர், அந்த மலர் எதனால் ஆனது, சுடரால் ஜோதியால் ஆனது, சும்மா பெட்டல்ஸ் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, மலர் இதழ்களால் ஆனதல்ல, அது எதனால் ஆனது, ஜோதியாலான ஒரு மலர். அந்த மலர் மலராமல் மொக்காக இருக்கின்றது, மொக்காக இருக்கின்ற அந்த ஜோதி மலர் மலர வேண்டும். மலர்ந்தால் அதற்குள்ளே இன்னொரு ஜோதி மலர் இருக்கின்றது, அந்த ஜோதி மலர் யார், இறைவன். நல்ல கேவனிங்க, இப்போ மொக்காக இருக்கின்ற ஜோதி மலர் எது, நம்முடைய ஜீவன். இந்த ஜீவனை மலர்ந்து விட்டால் எப்பொழுது மலரும், இதில் இருக்கின்ற ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற குற்றங்கள் நீங்கினால் மலரும். மலர்கின்ற பொழுது இந்த ஜீவன் எதுவாக ஆகின்றது, ஆத்மாவாக ஆகின்றது. அந்த ஆத்மாவுக்குள்ளே உள்ளே இருந்து மலர்கின்ற இன்னொரு ஜோதி மலர் யார், அருட்பெருஞ்சோதி இறைவன். என்ன அழகா சொல்றார் பாருங்க, இந்த ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றது யார், வள்ளல் பெருமான். அது எப்படி சொல்றாங்க, உங்களுடைய புருவ மத்தியில ஒரு வெள்ளை தாமரை இருக்கு, அந்த வெள்ளை தாமரைக்கு மேல ஒரு விளக்கு இருக்குது, அந்த விளக்குல ஒரு சுடர் இருக்குது, அந்த சுடர் தான் உன்னுடைய ஆத்மா, அந்த சுடரினுடைய பிரகாசமே அருட்பெருஞ்சோதி அருட்சிவம். புரிச்சுங்களா, விளக்கம் தெரியுதா. ஆக மாணிக்க வாசகரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மறுபடியும் வள்ளலார்கிட்ட தான் வரும். என்னையும் இருப்பதாக்கினன் அப்படின்னு ஒரு வரி சொல்றார், என்னையும் இருப்பதாக்கினா என்ன அர்த்தம்? சாகாத நிலையில் என்னை இருக்க வைத்தான் இறைவன் அப்படின்னு சிவனை பத்தி மாணிக்கவாசக சுவாமி எழுதுறாங்க. வள்ளலார் என்ன கேட்கிறாரு? ஆளுடைய அடிகள் அருள் மாலைன்னு 10 பாடல்கள் எழுதுறார். அதுல கேட்கிறாரு, என்ன சொல்றாரு தெரியுங்களா? மாணிக்க வாசகரே, எந்த உலகத்தில் இருக்கின்றவரும் குரு என்று ஏத்துகின்ற அளவுக்கு பெரிய நிலையில் இருக்கின்ற என்னுடைய இறைவா உன்னுடைய திருவண்ட பகுதி என்ற உரு அண்ட மாமரை வழங்கியவனேங்கிறார். திருக்குறளுக்கு நம்ம என்ன சொல்றோம்? உலகத்துக்கான பொதுமறைன்னு சொல்றோம். ஆனா வள்ளலார் மாணிக்க வாசகரனுடைய திருவாசகத்தை என்ன சொல்றார்? திரு அண்ட பகுதின்னு அதுல இரண்டாவது சாப்டர் வருதுங்க, அதிகாரம் மாணிக்கவாசகம் திருவாசகத்துல. அந்த திருவண்ட பகுதி என்ன உறுத்துகின்ற என்ன அறிவுறுத்துகின்றது என்றால், உரு அண்ட மா மறை. இந்த உலகத்துக்கு மட்டும் வேதம் இல்ல, இந்த அண்டத்துக்கே மாமறை. மறைன்னா வேதம், மாமறைன்னா பெரிய வேதம் என்று திருவாசகத்தில் இருக்கின்ற திருவண்ட பகுதியை வள்ளலார் கணிக்கிறார். கணிச்சுட்டு என்ன சொல்றார்? இரு என்ற தனி அகவலின் எண்ணம் எனக்கு இயம்புதியே. ஐயா, என்னையும் இருப்பதாக்கினு சொன்னாயே, உன்னை இருப்பதாக்கின அந்த இரு என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ஐயா எனக்கு சொல்லிக் கொடுங்க. அவரிடமிருந்து தான் கற்றுக்கொள்ளுகின்றார் சாகா கல்வியை. அவர் அந்த திருவாசகத்திலே அவருடைய அனுபவம் எவ்வாறு இருந்தது, அவருடைய உடல், பௌதீக உடல், இந்த மல உடல் எவ்வாறு வெளி உடலாக, வெட்ட வெளி உடலாக மாறியது என்று மாணிக்கவாசகர் ஒரு பட்டியல் தர்றார். வள்ளல் பெருமானும் தன்னுடைய உடல் மாற்றம் எவ்வாறு ஏற்பட்டது என்று, அகவலிலே தோளெல்லாம் குலைந்திட சூழ்நரம் பனைத்தும் விட்டு விட்டு அப்படின்னு வருது பாத்தீங்களா. இதெல்லாம் வள்ளல் பெருமான் தன்னுடைய அனுபவத்தை தருவாங்க. ஆக நீங்க மாணிக்கவாசகரனுடைய திருவாசகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் வள்ளலாரிடம்தான் வரும். தேவாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் வள்ளலாரிடம்தான் வரும். ஏன், ஒரு நூலை எவ்வாறு படிப்பது, அந்த நூல் என்கின்ற மலரிலே இருக்கின்ற தேன் என்கின்ற சாரத்தை எவ்வாறு உறிஞ்சி வெளியே கொண்டு வருவது. திருவாசகம் முழுக்க நீங்க 656 பாட்டா அவ்வளவும் படிக்கிறதுக்கு பதிலாக வள்ளலார் சொன்ன அந்த 10 பாடல்களை படிச்சா திருவாசகத்தின் சாரம் வந்துடும். நாம தனியா 100 முளை படிச்சாலும் நமக்கு புரியாது இல்லைங்களா. அதே மாதிரிதான் வேதம். வேதத்துக்கு 16 பேர் உரை எழுதியிருக்கிறாங்க. நான் எல்லாரையும் போய் கேட்டேன். எங்க வள்ளலார் சொல்றார், இந்து மத வேதங்களில் தான் குறிப்பாக சாகா கல்வியை பற்றி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது, மற்ற மத வேதங்களில் காட்டப்பட்டிருப்பது ஏகதேசம் அப்படின்னு உரைநடையில சொல்றாங்க. நான் எங்க சுகுணேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிற அர்ச்சகர்கிட்ட, சிவாச்சாரியார் நிறைய வேதம் படிச்சவர், அவரு புருஷம் கமக சூக்ம எல்லாம் தெரியும் அவருக்கு, அவர்கிட்ட புருஷ சூக்தம் எல்லாம் தெரியும். அவர்கிட்ட போய் கேட்டேன், சாமி இதுக்கு என்ன அர்த்தம் இங்க சாமி சொல்றாங்க. அவர் ஏதோ ஈஸ்வரம் அமைச்சிருக்காருப்பா, அவருக்கு தெரியுது, நாங்க பொழப்பு நடத்திட்டு இருக்கோம், எங்களுக்கு என்ன தெரியுதெல்லாம். யாருக்கும் தெரியல, வள்ளலார் தான் சொல்றார். ஆக ஒரு நூலை எவ்வாறு படிப்பது, அதனுடைய சாரத்தை எவ்வாறு உட்கொள்வது, இந்த ரகசியத்தை தெரிய வேண்டும் என்றால் வள்ளலாரை படிக்கணும். திருக்குறளுக்கு எப்படி நமக்கு உற தெரியுது? இப்ப சற்று நேரத்துக்கு முன்னால சொன்னேன் இல்லைங்களா, அதாவது அழுகி போகாத பொருள்களை நீங்கள் சாப்பிட்டால் உங்களுடைய உடம்பு அழுகி போகாது. எவ்வளவு தெளிவா இருக்குது இல்ல. இது அப்படியே ஒரு திருக்குறள். மாறுபாடில்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடில்லை உயிர்க்கு. ஊறுபாடுன்னா செத்து போறது. உயிருக்கு ஊறுபாடுன்னா செத்து போறது. நீங்க செத்து போக மாட்டீங்க. எப்போ மாறுபாடு இல்லாத உண்டி, மாறுபாடு இல்லாத உண்டின்னா பழைய தமிழ், அழுகி போகாத பொருள்ன்றது இந்த காலத்து அர்த்தம். அது என்ன செய்யணும்? மறுத்துன்னா மருந்தாக்கி உண்டால் அது கற்பமாக இருந்து உன் மரணத்தை தடுக்கும். இது அப்படியே அழகா எவ்வளவு எளிமைப்படுத்தி அதுக்கு விளக்கம், இன்னென்ன பொருள்கள் எல்லாம் அழுகி போகாதுப்பா, இதை சாப்பிடு, எப்படி எளிமைப்படுத்தி சொல்றாங்க சாமி பாருங்க. இதே மாதிரிதான் ஒவ்வொன்றும் திருக்குறளில் இருக்கின்ற இன்னொரு முக்கியமான செய்தி, சைவம், சைவ சித்தாந்தம், வள்ளலார், சித்தர்கள், இந்த தமிழில் இருக்கின்ற 3 மரபு நெறிகளும் என்ன சொல்லுகின்றன என்றால், வள்ளலார் வெளிப்படையா சொல்றார், யார் மரணமிலா பெருவாழ்வை அடைய முடியும்? சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். சிற்சபை எங்கே இருக்கு? சிதம்பரத்திலேயா, வடலூர்லயா? அதெல்லாம் புறத்தே இருக்கின்ற கோயில்கள். அங்கே இருப்பதை போல் இங்கேயும் நம்முடைய புருவ மத்தியிலே ஒரு சிதம்பரம் உண்டு, வடலூர் உண்டு. இந்த சிதம்பரத்திலே இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தரிசிக்காதவரை நீ மரணமிலா பெருவாழ்வை அடைய முடியாது. செத்தாரை எழுப்புதல் எத்தால் முடியுமெனும் சித்தால் அருட்பெருஞ்சோதியால் முடியும், வேறு எத்தாலும் முடியாதுன்றாங்க. அப்ப அருட்பெருஞ்சோதியை நம்ம பார்க்கணும். இதை எப்படி பார்ப்பது? இதுக்கு வள்ளுவர் தொடங்கி என்ன சொல்றாங்க, நுண்மான் நுழைவுளம் எல்லாம் எழில் நலம் மண்மான் புனைபாவை அற்று. ஒரு அழகான ஒரு உதாரணத்தை ஒரு ஊமைய வள்ளுவர் சொல்றார். வெளியில சென்று பாத்தீங்கன்னா காலையில மேகங்கள் கூட்டங்கள் இருக்கும், அந்த மேக கூட்டத்தை பார்த்தா ஒரு நேரத்துல பார்த்தா ஒரு வாத்து மாதிரி இருக்கும் அந்த மேகம். இன்னும் கொஞ்ச நேரம் சென்று பார்த்தா ஒரு ஒரு பெண்ணாகவோ ஆணாகவோ ஒரு தோற்றம் இருக்கும். இன்னும் சென்ற சில நேரம் கழிச்சு போய் பாத்தீங்கன்னா ஒரு படகு மாதிரி இருக்கும், பல்வேறு ஓவியங்கள் மாதிரி அந்த மேகங்கள் தெரியும். ஒரு சின்ன காத்து அடிச்சா என்ன ஆகுங்க, எல்லாம் களைஞ்சு போயிடும். அதே போல் இந்த மனித தேகமானது இதனுடைய இளமை. என்ன சொல்றாங்க, இளமையில கழுத கூட அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க பழமொழி இல்லைங்களா. ஆக அந்த இளமையோடு இருக்கின்றவரை எல்லாம் அழகுதான், ஆனால் என்ன ஆகின்றது, 45-50 வயசு ஆகுது, பல்லெல்லாம் உளுந்துருது, முடியெல்லாம் கொட்டிடுது, வழுக்க வருது, கிளவாயிடுறான் கிளவி ஆயிடுறாங்க, போயிடுது இல்லைங்களா. ஆக இளமையும் ஆரோக்கியமும் எவ்வளவு அற்ப காலத்துக்கு போயிடுது, 49 வருஷத்துல போயிடுது இல்லைங்களா. அதனால அவர் என்ன சொல்றாரு, அப்பா மேகத்தை பார், எத்தனை உருவங்கள் இருக்கு, அழகழகான பாவைகள் போல உருவம் இருக்கு, ஆனா அது என்ன ஆகுது, ஒரு சிறு காற்று அடித்தா போயிடுது. அதே மாதிரி ஒரு 50 வருஷமோ 60 வருஷம் ஆனா உன்னுடைய இளமையும் அழகும் எழிலும் போய்விடும். அப்ப எப்ப போகாது, மருந்து சொல்லணும் இல்லைங்களா. இந்த இளமையும் இந்த அழகையும் தக்க வைத்துக் கொள்வது எப்படி, பியூட்டி பார்லருக்கு போங்க, 1000 ரிங்கிட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க வயசானவங்களையும் இளமையோட ஆக்குவாங்க. இது எவ்வளவு நேரம் வருங்க, 2 நாளைக்கு ஒரு தடவை போயிட்டே இருக்க வேண்டியதான், சினிமாக்காரங்க மாதிரி நிரந்தரமாக எவ்வாறு அடைவது, அதுக்கு வழி சொல்றாங்க வள்ளுவர். நுண்மான் நுழை புலம், அறிவு என்று ஒன்று இருக்கின்றது, புலம்னா அறிவு. அந்த அறிவு என்ன என்றால், நுண்மான் என்று சொல்லப்படுகின்ற சிதம்பரம் கோயிலுக்குள் சிதாகாசத்திற்குள் நுழைய வேண்டும். உலகத்திலேயே நுட்பமானது ஆத்மா, அதுக்கு பேர் தான் சிதாகாசம். அந்த ஆத்மாவுக்குள், நம்முடைய ஆத்மாவுக்குள் நாமே உணர்வு பூர்வமாக நுழைவது இது 9வது அறிவு. உலகத்துல வேற எங்கேயும் இல்லல, வள்ளுவர் தான் சொல்ற. பறவை இனங்கள் விலங்கு இனங்கள் வரைக்கும் மெய்வாய் கண் மூக்கு செவி 5 அறிவுகள் இருக்கு. மனிதனுக்கு மட்டும் மனம் என்கின்ற 6வது அறிவு இருக்கு. இந்த மனிதனுக்கு இன்னும் 4 அறிவுகளை வள்ளுவர் சொல்றார். 7வது அறிவு குறிப்பறிவு. அந்த குறிப்பறிவு என்பது என்ன, விஞ்ஞானிகளுக்கு தெரிகின்ற குறிப்பறிவு, இன்ட்யூஷன் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த குறிப்பறிவு, ஒரு நியூட்டன் என்ன பண்றாரு, பந்து மேல தூக்கி போட்டா கீழே விழுவுற மாதிரி ஆப்பிள் பழம் கீழே வந்து விழுவுது, இதே மேல போகாம கீழே விழுவுது. ஆராய்ச்சி செய்தார், பூமியிலே என் மையத்திலே ஒரு புவியீர்ப்பு விசை இருக்கின்றது என்று கண்டுபிடித்தான் இல்லைங்களா. இந்த விஞ்ஞானிகளுடைய 7வது அறிவுக்கு பேரு குறிப்பறிவு, இன்ட்யூஷன் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. சரி, 8வது அறிவு மெய்யறிவு. அதான் மெய்யறிவு, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு 8வது அறிவை சொல்வார். இதை இன்சைட் ஆங்கிலத்துல சொல்வார். எந்த ஒரு கேள்வியை நீங்க கொடுத்தாங்கன்னாலும் அந்த கேள்வி முடியறதுக்குள்ளார பதில் சொல்லிடுவார் ஒரு ஞானி, அவருக்கு தோணும் முற்றறிவு. ஆனா இந்த 8 அறிவு நிலைகளோடு உலகத்தில் இருக்கிற எல்லா ஞானிகளும் நின்று போனார்கள். வள்ளுவரும் வள்ளலாரும் தான் 9வது அறிவு 10வது அறிவை பற்றி பேசுகின்றார்கள். அந்த 9வது அறிவு என்னன்னா நுண்மான் நுழை புலம். வள்ளுவருடைய வார்த்தையில புலம்னா அறிவு, நுழைதல்னாக்கா எங்க நுழைய முடியும், எங்க ஒரு துவாரம் இருக்கோ அங்கதான் நுழைய முடியும். ஆக இந்த ஆத்மாவுக்குள்ளே சவாத்வாரம் என்று ஒன்று இருக்கின்றது, அதான் சிதம்பரம் கோயிலுக்குள் நுழைகின்ற துவாரம். அந்த துவாரத்திற்குள் நுழைகின்ற அளவுக்கு நுட்பமாக, ஆத்மாவை விட நுட்பமாக உன்னுடைய உணர்வு மாறி போனால் 9வது அறிவு. நுண்மான் என்றால் மான் என்றால் ஆகாசம், நுண்ணுன்னா நுட்பமானது உயிருள்ளதுன்னு அர்த்தம். ஆக உயிருள்ள ஆகாசமாகிய சிதாகாசம் சிதம்பரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆத்மாவுக்குள் நீங்கள் இறைவனுடைய வீட்டுக்குள் நுழைகின்ற அறிவை பெற்றுக் கொண்டால் நுண்மான். அவ்வாறு பெற்றுக்கொண்டு உள்ளே சென்று அருட்பெருஞ்சோதியை நீங்கள் வாழ் அறிவுன்னா ஒளி அறிவு, வாழ்னா ஒளின்னு அர்த்தம், ஒளி அறிவாகி இறைவனை பார்த்து விட்டு திரும்பினால் உங்களுடைய எழிலும் உங்களுடைய இளமையும் அழகும் மறது. வள்ளல் பெருமான் அப்படியே சொல்றார், நுண்மா நுழைபுலம் இல்லான் எழில் நலம். எழில்னா என்னங்க, அழகு இளமை, நலம்னா ஆரோக்கியம். இந்த ரெண்டும் உங்களுக்கு போகாம நீங்காம இருக்கணும்னா என்ன செய்யணும், உருவ மத்தியில இருக்கின்ற சிற்றம்பலத்திற்குள்ளே உணர்வு பூர்வமாக நுழைந்து அங்கே நடனமாடிக்கொண்டிருக்கின்ற அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை நீங்கள் தரிசித்து விட்டு வந்தால் இந்த இளமை நிலைக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் நிலைக்கும் மரணத்தை வென்று பெருவாழ்வு வாழலாம். 2000 வருஷத்துக்கு முன்னால வள்ளுவன் நமக்கு சூத்திரமாக கொடுக்கின்றான். அதற்கு விளக்கம் யார் தருகின்றார்கள், வள்ளல் பெருமான் தான் தர்றார். நீங்க பரிமேலழகனுடைய உரையோ பதின்மர் உரையோ வேறு உரையோ படிச்சு என்ன போதும், இந்த இந்த அர்த்தத்தை எங்க யாரு கொடுக்க போறா? தெரியாது. பாம்பின் கால் பாம்பறியும், பாம்புக்குதான் தெரியும் இன்னொரு பாம்பினுடைய கால். இதுக்கு என்ன அர்த்தங்க? கால்னா சுவாசம். பாம்பு எவ்வாறு சுவாசிக்கின்றது? அது சுவாசிக்கிறது இல்ல, சுவாசத்தை நிறுத்தி 6 மாசம் இருக்கும், அப்படியே இருக்கும் சமாதி நிலையில. இதுதான் பாம்பின் கால் பாம்பறியும்னா, இதெல்லாம் சித்தர்களுடைய பரிபாஷை. ஆக ஒரு வள்ளுவனுடைய உள்ளம் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு யாருக்கு தெரிகின்றது? அந்த அளவு வாளறிவு நிலையை அடைந்த வள்ளலாருக்கு தான் தெரிகின்றது. அகர முதல எழுத்து எல்லாம் ஆதிபகவன் முதற்றைய உலகு என்று வள்ளுவன் சொன்னான். அகரநிலை, அந்த அகரநிலை எது? தெய்வங்களினுடைய இந்த பிரணவ தேகம் என்று சொல்லப்படுகின்ற எழுத்துடல்னு இடைக்காடர் சொல்வார். ஓ, எழுத்துடல் நாங்கயா அப்படின்ற ஒரு எழுத்து எழுதுறோம். இந்த எழுத்துக்கு வரி வடிவம் இருக்கு இல்லையா? எழுதலாம் இல்லையா? ஆ என்கின்ற வரி வடிவம் இருக்கு இல்லையா? ஆ என்கின்ற ஒளி வடிவம் இருக்கு இல்லையா? ஆனால் ஆ என்கின்ற எழுத்து எழுதி நீங்க அதை தொட முடியுமா? அதுக்கு 7 தாதுக்களால் ஆகிய உடம்பு இல்ல, தொட முடியாது. பார்க்க முடியும், கேட்க முடியும், ஆனால் தொட முடியாது. இதுக்குதான் மந்திர தேகம் என்று பெயர், பிரணவ தேகம் என்று பெயர், ஓமய திருவுரு என்று பெயர், வான்வடிவு என்று பெயர், பல பேரிட்டு வள்ளல் பெருமான் சொல்வார். அதனாலதான் வேதத்தில் இருக்கின்ற 28 தெய்வங்களுக்கு மந்திர வடிவம் உண்டே ஒழிய கோயில் கிடையாது. ஏன்? தேகமே இல்லையே. காயத்ரி மந்திரம் சொல்றோம் இல்லீங்களா, ஓம் பூர் புவ ஸ்வஹ என்று ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அந்த ஒளி குறிப்பு தான் அந்த தேவதையினுடைய வடிவம், சவுண்ட் பாடி தான். அதுக்கு இது மாதிரி 7 தாதுக்களாலான ரத்தம் மாம்சம் நினம் எலும்பு தோல் நரம்பு ஒன்னும் கிடையாது. இதுக்கு பேர் தான் பிரணவ தேகம், ஓமய திருவுரு, இதெல்லாம் எழுத்துடல் இடைக்காடர் சொல்வார். அதுக்கு பேர் தான் பிரணவ தேகம். அந்த மாதிரி இந்த தேகம் மாறி போக வேண்டும், அப்பொழுது தெய்வங்களைப் போல் தேவதைகளைப் போல் பல கோடி ஆண்டுகள் வாழலாம். அந்த மாதிரி தேவதைகளுக்குள்ளார தலையெழுத்து முதலாவது வருகின்ற அகர எழுத்து இறையினுடைய நிலை. அது படைப்புக்கு வந்த இறைவன், ஆதி பகவன். பகவன் என்றால் பிரிந்தது, ஆதி என்றால் முதலில் நர்த்தம். ஆனா படைப்புக்கு வருவதற்கு முன்னால் வேறு ஒரு தெய்வம் உண்டு. படைப்புக்கு வந்த இறைவனை பற்றி வள்ளுவன் பேசுகின்றான் இல்லையா? அதனாலதான் சாமி சொல்றாங்க, அகரநிலை பதியாகி அப்பாலாகி. ஆக வள்ளுவன் பேசுகின்ற படைப்பு கடவுளை தாண்டி அருட்பெருஞ்சோதி இருக்கின்றது. அகரநிலை பதியாகி அப்பாலாகி, படைப்புக்கு வந்த கடவுள் படைப்புக்கு அப்பால் இருக்கின்ற கடவுள். ஆக படைப்புக்கும் அப்பால் இருக்கின்ற கடவுள் அருட்பெருஞ்சோதி கடவுள். அதற்கும் ஒரு விளக்கத்தை யார் தர்றாங்க? வள்ளல் பெருமான் தான் தர்றார். வள்ளுவனுடைய அந்த குரலுக்கு நாம் என்ன சொல்றோம்? உலகனுக்கே தந்து மனித குலத்தில் இருக்கின்ற ஜாதி மத பேதங்கள் பாராமல் எல்லோருக்கும் பொதுவான ஒரு வேதத்தை வள்ளுவன் கொடுத்தான். சரி, வள்ளலார் என்ன மாதிரி வேதத்தை கொடுக்கிறார்? நான் சொல்றார், வையகத்தீர் வனகத்தீர் மற்றகத்தீர். யார் யாரை பார்த்து பேசுறார்? வையகத்தீர்னா இந்த பூமியில் இருக்கின்ற மனிதர்கள், வானகத்தீர்னா தேவர்கள், மற்றகத்தீர்னா பிரபஞ்சத்தில் இருக்கிற மற்ற எல்லா உலகங்களில் இருக்கின்ற தேவ மனிதர்கள் உயிரினங்கள் எல்லாரும். நீங்கள் வாழ்கின்ற வாழ்வு எல்லாம் ஒரு வாழ்வென நினைத்து மயங்காதி, மையகத்தே ஒரு மரணவாதையை வாதனையை தவிர்த்த வாழ்வதே வாழ்வென்று கருதி மெய்யகத்தே இந்த சுத்த சன்மார்க்கத்தில் சேர்ந்து கொள்ளுங்கள். ஏன்? மரணத்தை வெல்லுகின்ற சூது இந்த பூமியில் வாழுகின்ற மனிதர்களுக்கும் தெரியாது, வானத்திலே வாழ்கின்ற தேவர்களுக்கும் தெரியாது, வேறு எந்த உலகத்தில் வாழ்கின்ற எந்த உயிரினங்களுக்கு தெரியாது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அருட்பாவுக்கு வந்துதான் ஆகும். அப்ப இது பிரபஞ்சத்தை தாண்டி அதற்கு அப்பால் செல்லுகின்றது. நம்ம எளிமையா வச்சிருக்கிறோம், 100 ரூபாய் கொடுத்தா அவங்க 6 திருமுறை கொடுத்துறாங்க, 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்துறாங்க, கையில வாங்கின உடனே நாமளும் திருவருப்பா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதுல என்ன இருக்குது? அதிலே சொல்லப்பட்டு இருக்கின்ற அந்த செய்தி பூமியில் இருக்கிற மாந்தர்கள் ஞானிகள் யாருக்கும் தெரியாது, வானத்திலே இருக்கின்ற தேவர்களுக்கும் தெரியாது, மற்ற உலகங்களில் இருக்கின்ற யாருக்கும் தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தங்க? அவர் தான் இவர், நாம தான் ஏமாந்து போயிட்டு இருக்கிறோம். அவர் அமிச்சதா இவர் சொல்றாரு. ஒன்னு அவர் அமிச்சிருக்கணும், சொல்லி கொடுத்து அமிச்சிருக்கணும், இல்லைன்னா அவரே இறங்கி வந்திருக்கணும். எப்படியோ ஒண்ணு வச்சுக்கோங்க, ஆனா சொல்லப்பட்டு இருக்கின்ற செய்தியை கவனிங்க. இந்த தர்க்கம் நமக்கு தேவைப்படாது. சொல்லப்பட்டு இருக்கின்ற செய்தி என்ன? வேறு எங்கும் எந்த உலகத்திலும் கிடைக்காத செய்தி. ஆன்மனைய ஒருமைப்பாடு என்கின்ற லட்சியமும், ஆன்ம லாபம் என்கின்ற மரணமில்லா பெருவாழ்வும் வள்ளல் பெருமான் தான் வெளிப்படையாக பேசுகின்றார். வேறு யாரும் பேசல. அறம்பொருள் இன்பத்தோடு வள்ளுவர் நின்னுகிட்டார். ஒரு இடத்துல சொல்றார், குறிப்பிட்டு தான், அவர் சூத்திரம் தானே, குறிப்பிட்டு தான் சொல்ல முடியும். கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றல் நோற்றல் என்னும் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு மரணத்தை வெல்ல முடியும் என்கின்ற குறிப்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்திலே வேறு எந்த சமய நூலிலோ மத நூலிலோ சொல்லப்படவில்லை. வள்ளுவர் தான் சொல்றார். இன்னொரு இடத்துல சொல்றார், விதியையும் ஜெயிக்கலாம். ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாழாது உஞற்றுபவர்ங்கிறார். யார் ஒருவர் தவம் செய்கின்றார்களோ அந்த கடுமையான தவம் செய்தால் நீ ஊழ் என்கின்ற விதியையும் வென்றுவிடலாம் என்று இன்னொரு இடத்துல வள்ளுவர் சொல்றார். இந்த ரெண்டையும் வள்ளலார் என்ன செய்யறார், வெளிப்படுத்துகின்றார், அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அகவல் முழுக்க நீங்க படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா திருக்குறளுக்கு பல்வேறு இடங்கள்ல விளக்கங்கள் சொல்வாங்க. அப்படியே அந்த வார்த்தைகளை எடுத்து போட்டு வள்ளல் பெருமான் நமக்கு பல்வேறு விதமான விளக்கங்களையும் சொல்லிக்கொண்டே வருவார். சான்றவர்களே, இது மாதிரி 10 மணி வரைக்கும் நேரம் கொடுத்திருக்காங்க. வள்ளுவரும் வள்ளலாரும் என்கின்ற தலைப்பிலே சித்தர் நெறி மாநாட்டிலே பேசினேன். இப்பொழுது இன்னொரு 3 நாட்களிலே திருவள்ளுவரனுடைய முதல் அதிகாரம் 10 குறளிலே சாகா கல்வியை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற என்பதை ஒரு 100 பக்கம் ஆங்கில உரை வரப்போகுதுங்க. இன்னொரு 6 மாதங்கள் கழிச்சு திருக்குறளுக்கு யோகஞான உரை வள்ளலாரனுடைய பார்வையில் என்ன என்பது ஒரு 1200 பக்கம் நூல் வரப்போக இருக்கின்றது. அந்த நூல்களை நீங்கள் வாங்கி பார்த்தீர்கள் என்றால் இன்னும் விளக்கமாக இதற்கு தெரியும். இது பல மணி நேரம் பேச வேண்டிய செய்தி. ஐயா அவர்கள் விருப்பப்பட்டார்கள் என்பதற்காக ஒரு 1/2 மணி நேரம் நம்ம சிந்திச்சோம். இனி அடுத்து அடுத்து வருகின்ற கூட்டங்களிலே இதை பற்றிய விளக்கங்களை மேலும் பேசலாம் என்று சொல்லி இந்த இனிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய 3 சன்மார்க்க சங்கங்களை சேர்ந்த பொறுப்பாளர்களுக்கும், நம்முடைய டாக்டர் விநாயகமூர்த்தி அவர்களுக்கும், பாபா அவர்களுக்கும், நேசகுமார் அவர்களுக்கும், மற்றும் உள்ள நண்பர்களுக்கும் நன்றி கூறி இத்துடன் இன்றைய சத்சங்கத்தை நிறைவு செய்கிறேன். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இந்த பயிற்சியை இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புபவர்கள் வெளியில அந்த குறுந்தகடுகள் சிடி இருக்கு, அதுல ஞானயோக பயிற்சிகள் இருக்கு, யோகா ஆஃப் ஃபுட், யோகா ஆஃப் ஸ்லீப், யோகா ஆஃப் ஜீவகாருண்யா, இவைகள் எல்லாம் விரிவாக ஆங்கிலத்திலும் இருக்கின்றது, தமிழில் இருக்கின்றது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். வணக்கம். இந்த உணவு பட்டியல் இங்கே நம்முடைய டாக்டர் விநாயகமூர்த்தி ஐயா அவர்களிடம் இருக்கின்றது. வேண்டும் என்பவர்கள் இதனை ஒரு போட்டோ காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம்.